السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பிற்குரிய சகோதரர்களே, வாரிசுரிமை சட்ட தொடரில் குர்ஆன் கூறக்கூடிய பங்கு முறைகளை சொன்னோம். குர்ஆன் அரை பகுதி என்ற ஒரு பங்கையும், பிறகு நாலில் ஒன்று என்ற ஒரு பகுதியையும், பிறகு எட்டில் ஒன்று என்ற ஒரு பகுதியையும் சொல்கிறது. இது ஏற்கனவே இது பற்றி பேசப்பட்டு விளக்கப்பட்டது. சென்ற எங்களுடைய வகுப்பில் குர்ஆன் கூறக்கூடிய அடுத்த பகுதி, அதாவது மூன்றில் இரண்டு, மூன்றில் ஒன்று, ஆறில் ஒன்று, இந்த ஆறும் தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பங்குகள். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பங்குகள் என்ன? அரை பகுதி, நாலில் ஒன்று, எட்டில் ஒன்று, பிறகு அல்லாஹு தஆலா மூன்றில் ரெண்டு, மூன்றில் ஒன்று, ஆறில் ஒன்று என்று இந்த பகுதிகளை சொல்கின்றான். அப்ப இதுல சென்ற எங்களுடைய வகுப்புல மூன்றுல ரெண்டு யாருக்கு கிடைக்கும், அதற்குரியவர்கள் யாரு? அவங்க ஒரு லேடிஸ் டீம் தான், பெண்கள் தான் அதற்குரியவர்கள் என்பதை என்ன செய்தோம், விளங்கப்படுத்தினோம். இன்று மூன்றில் ஒன்று என்ற பகுதி யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு தெரியும், மூன்றில் ஒன்று என்ற பகுதியில் முதலாவது சொல்லப்படுபவர் தாய். தாய் வந்து இறந்த அவர்களுடைய பிள்ளைகளுடைய சொத்துக்கு பங்குக்காரராக வருகின்ற போது தாய் மூன்றில் ஒரு பகுதியை பெறுவார். இறந்த அந்த பிள்ளைக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால், இறந்தவருடைய இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால், இறந்தது ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், பிள்ளையிலிருந்து தாய்க்கு வரக்கூடிய சொத்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா மூன்றில் ஒரு பகுதி இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்லாத போது. இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் ஆறில் ஒரு பகுதி என்ற பகுதிக்கு என்ன செய்வா? தாய் போய்விடுவாள். சரி, அப்ப எனவே மூன்றில் ஒன்று என்ற பகுதி பங்குக்குரியவர் யார் என்றால், யார சொல்லுவோம்? தாய்க்கு சொல்லப்பட்ட பங்கு. சரி, அதற்குரிய நிபந்தனை என்ன? அதுல ஒரு நிபந்தனை, இறந்த அந்த மையத்துக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இரண்டாவது ஒரு நிபந்தனையையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அது என்ன? இறந்தவருக்கு ஆணோ பெண்ணோ சகோதரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. சகோதரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. இறந்தவருக்கு சகோதரர், இறந்தவருக்கு சகோதரர் அல்லது சகோதரி என்று சொல்லும் போது அந்த தாயினுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம், அந்த தாய்க்கே உரிய பிள்ளையாகவும் இருக்கலாம், அல்லது என்ன, தந்தையினுடைய பிள்ளையா இருக்கலாம். தந்தைக்கு வேறு திருமணத்தின் மூலம் பிள்ளை இருக்கிறது என்றால் அதுவும் இறந்த இவருக்கு யாரு? சகோதரர் என்ற சட்டத்தில் வந்துடுவார். தந்தை வழி சகோதரர் என்ற சட்டத்தில் வந்துடுவார். எனவே இறந்தவருக்கு பிள்ளைகள் இல்லாத போது, அடுத்தது இறந்தவருக்கு சகோதரர் அல்லது சகோதரி, சகோதரர் அல்லது சகோதரி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் தாய்க்கு மூன்றில் ஒன்று கிடைக்காது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இல்லாத போதுதான் தாய்க்கு என்ன செய்யும்? தாய்க்கு மூணுல ஒன்று கிடைக்கும். அப்ப முதலாவது நாங்கள் விளங்குறோம், மூத்தானவர்களுடைய சொத்துல தாய்க்கு பங்கு இருக்கிறது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மூத்தானவர்களுடைய சொத்துல தாய்க்கு பங்கு இருக்கின்றது. இப்போ ஒரு சகோதரர் கேள்வி எழுதியிருந்தார், அப்துல் ஹமீத், நீங்க அனுப்பினு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, வாப்பா மௌத்தாரத்துக்கு முன்னால மொத்த சொத்தை உம்மோட பேர்ல எழுதிட்டாராம். மூத்தாரத்துக்கு முன்னால மொத்த சொத்தையும் உம்மாவுடைய பேர்ல எழுதிட்டார். இப்ப வாப்பா மூத்தாயிட்டாரு, இப்ப எங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குதா? எல்லா சொத்தும் யாருடைய பேர்ல எழுதப்பட்டிருக்கிறது? அம்மாவுடைய பேர்ல எழுதப்பட்டிருக்கு, தாயுடைய பேர்ல எழுதப்பட்டிருக்கு. எங்களுக்கு பங்கு, நாங்க இப்ப தாயிட்ட போய் வாப்பட சொத்தை எங்கட பங்க தாங்கன்னு கேட்கலாமா? சகோதரர்களே, கேட்கலாம். இப்ப கேட்கலாம்னு சொன்னா, இப்ப எங்களுடைய நாடுகள்ல சமயத்துல வந்து பேருக்கு எழுதி வைப்பாங்க, சும்மா பேருக்கு என்ன செய்யறது, எழுதி வைக்கிறது. சட்டத்தில் வந்து அவர் அங்க அவங்களுக்கு கொடுக்கல. சில அரசாங்கங்களில் சட்டம் இருக்குது, வந்து ஒரு ஆள் ஒரு வீடு தான் வச்சிருக்கலாம். எங்களுடைய இலங்கை நாட்டில் வந்து முன்னாள் சிரிமாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு வீடு தான் இருக்கலாம்னு சட்டம். ரெண்டாவது வீடு ஒருத்தர் வாங்கினாருண்டா வேற யார்டையாவது பேர்ல எழுதி வச்சிருவார். அதை இவர்கிட்ட தான், ஆனால் அரசாங்க சட்டத்தில் ரெண்டு வீடு என்ன செய்யலாது, வச்சிருக்கலாது என்பதற்காக என்ன செய்யறாரு? சரி, சிலாக்கள் சொத்து கூடிச்சுன்னு சொன்னா தண்ட பேர்ல மட்டும் வைக்காம அவரோட பேர்ல ஒரு பேர்லாம் டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க, விளங்காம வைக்கிறதுக்கு டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, இப்ப டிவைட் பண்ணது வந்து சும்மா வச்சுக்கொள்றதுக்கு தான், சொந்தமாக்கி கொடுக்கல. அப்ப எனவே நாம் இந்த இடத்துல பார்க்கணும், அந்த வாப்பா மௌத்தானவர் தாய்க்கு கொடுத்தது எந்த தோரணையில்? தாய்க்கு சும்மா பேர்ல எழுதி சொத்து அவட பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு எழுதி வச்சாரா, அல்லது தாய்க்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டாரா? கொடுத்தால் அதற்கு உரிமையாளர் தாய் என்று வந்துடும். உயிரோடு இருக்கும் போதே எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, உம்மோட பேர்ல எழுதி வச்சிட்டாருன்னு சொன்னா, ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பேருக்காக அப்படி எழுதினாரா? அல்லது என்ற சொத்த சொத்தையும் தாங்க மனைவியை புடிங்க கையில அப்படின்ட்டு அன்பளிப்பாக கொடுத்துட்டாரா? அப்ப எனவே ரெண்டுக்கும் சட்ட வித்தியாசம். அன்பளிப்பாக தாய்க்கு மொத்தத்தையும் கொடுத்திருந்தாருண்டா, இப்ப பிள்ளைகள் கேட்கலாது. ஏன், சொத்து யாருக்கு சொந்தமாயிட்டு? தாய்க்கு சொந்தமாகிவிட்டது. இப்ப தந்தை கொடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது, இவங்களுக்கு போய் சேரக்கூடாது என்று வாரிசுரிமையை தடுப்பதற்காக அவர் கொடுத்திருந்தால் அவர் அநியாயக்காரர். அதுக்கு அவர் மறுமையில் அல்லாட்ட என்ன செய்வாரு, அடைஞ்சு கொள்வார். சில சமயங்கள்ல பிள்ளைகள் நல்ல வசதியா இருப்பாங்க, அவங்களுக்கு வாப்பட சொத்து தேவையில்ல. வாப்பா என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் உம்மோட பேர்ல நாங்க நீங்க பிடிங்கன்னு கொடுத்துட்டார் கையில. அப்ப வாப்ப பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யல, வாப்பாக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு பறக்கத்தா இருக்குது. அதனால என்ன செஞ்சிட்டாரு, தாய்க்கு அன்பளிப்பாக மனைவிக்கு அன்பளிப்பாக என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். இல்ல அவங்களுக்கு என்ற சொத்து போய் சேரக்கூடாது என்று நினைத்து வாரிசுரிமையிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்தில் செஞ்சிருந்தா அவர் குற்றவாளி. அந்த இடத்துல என்ன, அல்லது அன்பளிப்பு செய்தாலும் கூட பிள்ளைகள் தேவையுள்ளவர்களாக இருக்கும் போது இந்த அன்பளிப்பினால் பிள்ளைகள் பாதிப்படைவார்களானால் அப்பையும் அந்த மாதிரி அன்பளிப்பு செய்யக்கூடாது. பிள்ளைகள் இவர் எல்லாத்தையும் உமாவை கொடுத்ததால நாளைக்கு அவ வேற கல்யாணம் முடிச்சுட்டா என்ன, சொத்து அவட மாப்பிள்ளைய போய் திரும்பி அங்காளா அப்படியே இல்லையா? இவருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டியது இப்ப யாருக்கு போய்த்துட்டு, தாய் இவருடைய மரணத்துக்கு பிறகு தச்சே வேற திருமணம் செய்தால் இப்ப அந்த தாயுடைய சொத்துல ஆஃபுக்கு யாரு சொந்தக்காரன், மாப்பிள்ள சொந்தக்காரன் ஆகிடுவார் எங்கே இருந்து வந்தால், அப்படியா இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஒரு கதை ஒன்று, ஷேக் ஹரிஃபி ஒரு கதை சொல்றாரு. ஒருவர் ரெண்டாவது திருமணம் செஞ்சாராம், இங்க நடந்த ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த பெண்மணி சீமாட்டி, அந்த பெண்மணி பெரிய பணக்கார பொம்பளை, முடிச்சு ஒரு வருட காலத்துக்கு பிறகுதான் என்ன செய்தான், அதாவது மூத்த மனைவிக்கு தெரிய வருதான். தெரிஞ்ச நாள்ல இருந்து பிரச்சனை, தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன பிரச்சனை, பிரச்சனைன்னா சாதாரண பிரச்சனை இல்லை, பெரும் பிரச்சனை. அந்த தாய்க்கு அந்த ரெண்டாவது மனைவிக்கு வந்து குழந்தைகளும் இல்லையா, ரெண்டு பேரும் ஒரு பயணம் போய்க்கிறாங்க, ஆக்சிடென்ட்ல வந்து அவ மூத்தாயிட்டான், யாரு ரெண்டாவது மனைவி மூத்தாயிட்டான். ரெண்டாவது மனைவி மூத்தாவி ஒரு கிழமையில இவரும் மூத்தாயிட்டாராம், யாரு கணவர். சரி, இப்ப ரெண்டாவது மனைவியினுடைய சொத்துக்களை என்ன செய்யணும், பிரிக்கணும். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மூத்தாகல, மாப்பிள்ள லேட் ஆகி தான் மூத்தாயிக்காரு. அதனால அவட சொத்துல பாதி யாருக்கு, மாப்பிள்ளைக்கு. சரி, இந்த பாதி இப்ப யாருக்கு போகுது, இவ பெரிய சீமாட்டி ஆயிட்டாவும், இப்ப இவ எத்தனை பேர் கல்யாணம் கேட்டு வராங்களாம் வெறுத்தால். ஆனால் என்ன நடந்துட்டு, இப்ப அல்லாஹு தஆலா அதன் மூலமா ஒரு ரிஸ்க கொடுக்க நினைச்சான். இப்படி வேறொரு லைன்ல என்ன சகோதரர்களே, அல்லாஹ் ரிஸ்க் அளிக்க நினைத்தால் அவன்கிட்ட கோடான கோடி வழிமுறைகள் இருக்குது. சிலார்கள் துவா கேட்கிற நேரம் எப்படி தருவானோ தெரியாது அப்படின்னு யோசிக்கிறது. மேனேஜர்கிட்ட சொல்லுவானா, இல்லாட்டி பள்ளி இமாம்ட மனசுல போடுவானா, என்னத்துக்கு உனக்கு இந்த யோசனை எல்லாம் நினைச்சா? அல்லாஹ் நினைத்தால் யாருடைய தொடர்பு இல்லாமலும் தருவான். ஏ மரியமுக்கு கொடுத்து காட்டலையா அல்லாஹ், மரியம் அலை சலாத்துக்கு கொடுத்ததை குர்ஆன்ல அல்லாஹ் ஏன் சொல்லி காட்டுகின்றான், எனக்கு ஏனும், எனக்கு என்ன, ஏன் உண்ட வீட்டுல நேரடியா டிரெக்டா உண்ட பர்சுக்கே கொண்டாந்து போடவும் வேணும் எனக்கு, நினைச்சா அல்லாஹ் நினைத்தால் செய்வான். அப்ப சகோதரர்களை, நாம் பிரார்த்தனை செய்யும் போது ஒரு தேவை அல்லாட்ட கேட்கும் போது அல்லாஹ் அந்த அவரைக்கார அவர்கிட்ட சொல்லி இல்லாட்டி இவர்கிட்ட சொல்லி என்று நாங்க அல்லாஹ்வுக்கு புத்திமதி சொல்லி கொடுக்க தேவையில்லை, தேவையை கேட்க வேண்டியதான். அல்லாஹ் தருவான், அல்லாவுக்கு அதற்கான வழிமுறைகள் கோடான கோடி வழிமுறைகள் இருக்கின்றது. சகோதரரே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஹதீஸ்ல நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுவதாகவே, என் அடியான் என்னை எப்படி நினைப்பானோ நான் அப்படி நடந்து கொள்வேன் அவனோட. நீங்க அல்லாவை எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் ரியாக்ஷன் வரப்போகுது. நினைச்சா நீங்க தருவானா தரமாட்டானான்னு சந்தேகப்பட்டு கேட்டீங்கன்னா சந்தேகத்துல தான் நடக்கும் விஷயம். நினைச்சா இல்ல தருவான், அவனுக்கு முடியும், அவனால ஏலும், விளங்கிச்சா? அந்த உறுதியில தான் அல்லாஹு தஆலா என்ன செய்ய போறான், எங்களுடைய பிரார்த்தனைக்கு அதிக கவனம் செலுத்த போறான். அதனாலதான் நபி சொன்னாங்க, துவா கேட்கும் போது அல்லாஹ் தருவான் என்ற நூற்றுக்கு நூறு விதமான நம்பிக்கையில கேளுங்க. ஒரு கடுகு அளவும் கூட தருவானோ மாட்டானோ தெரியாது அப்படின்னு சிந்தனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சரி, இப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், நினையாபுரத்தில் அடியார்களுக்கு வழங்குவான். சரி, இப்ப இந்த தாய்க்கு தந்தை என்ன செஞ்சாரு, அவருடைய சொத்தெல்லாம் கொடுத்தாரு. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்திருந்தால் அவட பேர்ல இருக்கட்டும், அவட பேர்ல என்ன செய்யட்டும, இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்திருந்தால் அவர் மௌத்தான பிறகு அந்த சொத்துல பிள்ளைகளுக்கு என்ன சேரணுமோ அது சேர்ந்துதான் ஆகணும். ஏன், அது சும்மா அவங்களோட பேர்ல எழுதப்பட்டதே அன்றி உரிமையாக்கப்படலை. இல்லை, அவர் அன்பளிப்பாக உரிமையாக்கியே கொடுத்திருந்தால் மொத்தமே உங்களுக்கு தான். இப்போ கேள்வி கேட்கலாம், நாங்கள் அப்படி கொடுக்கலாமா எல்லாத்தையும்? ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தில் தான் விரும்பியபடி செயல் புரிவதற்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அநியாயம் நடக்கக்கூடாது, அதுதான் அங்குள்ள நிபந்தனை. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுல உங்களோட பிள்ளைகளுக்கு அநியாயம் நடக்குமானால் அப்போ நீங்கள் குற்றவாளி. இல்லை, அதனால் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அநியாயம் இல்லை, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அநியாயம் இல்லை, இவர் நல்ல வசதியாக இருக்கிறாரு, பிள்ளைகளும் நல்ல வசதியாக இருக்கிறாங்க, இவர் என்ன செய்யறாரு, மொத்த சொத்தையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி விட்டார். இப்ப பிள்ளைகளுக்கு பாதிப்பு வந்துச்சா, இல்ல, பிள்ளைகள் பாதிப்படைய இல்ல. அப்ப அப்படி ஒரு சூழ்நிலையா இருந்தா இவர் விரும்பணுமா, என்ன செய்யலாம்? அப்ப எனவே இந்த தந்தை அவர் அந்த தாயிட பேர்ல எழுதினது சும்மா ஃபார்மாலிட்டிக்கா இருந்தால் அப்ப பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு இருக்குது. இல்ல, அவர் உண்மையாகவே என்ன செஞ்சிட்டாரு, தாய்க்கு அன்பளிப்பாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, பிள்ளைகள் அதனால் பாதிப்படைந்திருந்தால் அவர்களுக்கு இவர் பதில் செல்லணும் கியாமத்தினால. சரிங்களா, இப்ப தாய் எப்ப மௌத்தா போறாங்களோ அப்பதான் என்ன செய்யும், இந்த பிள்ளைகளுக்கு அந்த சொத்திலிருந்து பங்கு வரக்கூடியதாக இருக்கும். எனவே தாய்க்கு கொடுக்கப்பட்ட முறைமையை வைத்துதான் இந்த சட்டம் என்ன செய்யும், மாறும். சரி, அப்ப தாய்க்கு இஸ்லாம் மூன்றில் ஒரு பகுதியை கொடுக்கின்றது. ஒருவர் மௌத்தானா அவருடைய சொத்துல தாய்க்கு வரவேண்டிய பகுதி என்ன, மூன்றில் ஒன்று. நிபந்தனை என்ன, மௌத்தானவருக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் இருக்கக்கூடாது. இல்ல, ஒரே ஒரு சகோதரி அல்லது ஒரே ஒரு சகோதரன் மட்டும்தான் இருக்கிறார் என்றால் அப்போதும் தாய்க்கு மூன்றில் ஒன்று என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இது இரண்டாவது நிபந்தனை, தாய்க்கு மூன்றில் ஒன்று கிடைக்கும். மூணாவது நிபந்தனை என்ன சொல்றாங்க உலமாக்கள், எங்களுக்கு தெரியும், தாய் அதாவது கணவன் மனைவி, கணவன் மனைவி ரெண்டுல ஒரு ஆள் தாயோடு தந்தையோடு வந்தால், உதாரணமா ஒருவர் மௌத்தாராரு, அவருக்கு தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்கள், அவருடைய மனைவியும் இருக்கிறார். ஒருவர் மௌத்தாராரு, தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார், மரணித்தவர் பெண்மணி, இப்ப கணவன் உயிரோடு இருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இப்ப பங்க நாங்க பிரிக்க போறோம், யாருக்கு பிரிக்க போறோம்டா, தாய்க்கும் தந்தைக்கும் மனைவிக்கும் இடையில், அல்லது தாய்க்கும் தந்தைக்கும் கணவனுக்கும் இடையில், இப்ப இவங்க தான் பங்குக்காரர்கள் என்றால் இந்த மசாலால இந்த சட்டத்தில் தாய்க்கு மூன்றில் ஒன்று அல்ல, தந்தைக்கு அதாவது கணவனுக்கு கொடுத்து, கணவனுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு தந்தைக்குரியது, தந்தைக்கு என்ன செய்யும், மூன்று லோன் பண்ணுங்க அவருக்கு கிடைக்கும். விளங்கிச்சா, அப்ப தாய்க்கு வந்து மூன்றில் ஒன்று என்பது பேலன்ஸ்ல மூன்றில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நாங்க சட்டத்தை பிரிக்கிறோம், ஒரு மௌத்தாயிட்டாரு, மாப்பிள்ளை உசுரோட இருக்கிறாரு, தாயும் தந்தையும் இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யப்படும், மாப்பிள்ளைக்கு பாதி கொடுக்கப்படும், மாப்பிள்ளைக்கு பாதி, என் பிள்ளைகள் இல்லாதால. இப்ப தாய்க்கு என்ன செய்யணும், தாய்க்கு இந்த பேலன்ஸ்ல மூணா பிரிச்சு அதுல ஒன்றை கொடுக்கணும். மொத்தத்துல இருந்து மூணு கொடுக்கறல்ல, பேலன்ஸ்ல மூணு இல்லைங்களா. அல்லது மரணித்தவர் ஆண் கணவன், அதாவது மரணித்தது ஆண், மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, தாயும் தந்தையும் இருக்கிறாங்க. இப்ப மனைவியுடைய பங்கை கொடுக்கணும், நாளில ஒன்று மனைவிக்கு, எஞ்சிய பேலன்ஸ்ல மூன்றுல ஒன்று தாய்க்கு, பேலன்ஸ்ல மூணுல ஒன்று. அப்ப சும்மா மூணுல ஒன்று என்று சொல்வதற்கும் பேலன்ஸ்ல மூன்றுல ஒன்று என்று சொல்வதற்கும் நிபந்தனை சட்டத்தில் வித்தியாசம். அப்ப எனவே தாய்க்குரிய சட்டம் மூன்றில் ஒன்று என்ற ஒரு பகுதிக்கு நான் ஆரம்பத்தில் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. நாங்க குர்ஆன் கூறக்கூடிய பங்குகள்ல ஆஃப் நாலுல ஒன்று, எட்டுல ஒன்று என்று சொன்னோம், பிறகு மூன்றில் ரெண்டு என்ற ஒரு பகுதி, அதை விளக்கி சொல்லிட்டோம். இப்ப நாம் இன்றைக்கு பேசுவது மூன்றில் ஒன்று என்ற பகுதி யாருக்கு, இதுவும் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு பகுதி, மூன்றில் ஒன்று, ஒன் தேர்டு, இது யாருக்கு, ரெண்டு பேருக்கு, அதுல முதலாவது ஆள் தாய், தாய்க்கு மூன்றில் ஒன்று கிடைக்கும். மூணு நிபந்தனையே சொல்லிக்கிறாங்க, ஒன்று இறந்தவருக்கு பிள்ளை இருக்க கூடாது, இறந்தவருக்கு பிள்ளை இருக்கக்கூடாது. இறந்தவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இருக்கக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை. மூணாவது நிபந்தனை, சட்டம் வந்து இறந்தவருடைய கணவன் தாயும் தந்தையும், இறந்தவருடைய மனைவி தாயும் தந்தையும் என்ற சேர்க்கலுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த சேர்க்கலுக்குள்ள இருந்தா அப்ப தாய்க்கு மூன்றில் ஒன்று அல்ல, பேலன்ஸ்ல மூணுல உண்டு, பேலன்ஸ்ல மூன்றுல உண்டு. அப்ப தாய்க்கு மூன்றுல உண்டு என்று சொல்றதை விட பேலன்ஸ்ல மூன்றுல உண்டு என்று சொல்லும் போது என்ன செய்யும், குறைஞ்சிரும். ஒரு உதாரணம் சொன்னா விளங்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு உதாரணம் சொல்லுவோம் நாங்க. ஒரு ஆள் மௌத்தாகிறாரு, ஒரு ஆள் என்ன செய்யறாரு, மௌத்தாகிறாரு. மௌத்தானவருக்கு விளங்கிச்சா பிள்ளைகள் கிடையாது. யார் இருக்கிறா மௌத்தாரவருக்கு, யார் இருக்கிறா, ஒரு சகோதரர் இருக்கிறார். ஒரு சகோதரர் தாயும் உசுரோடு இருக்கிறாங்க. மூத்தானவருக்கு ஒரு சகோதரரும் தாயும் உசுரோடு இருக்கிறாங்க, சரியா? இப்ப சகோதரருக்கு தாய்க்கு என்ன கிடைக்கும், மூத்தானவருக்கு புள்ளை இல்லைன்றதால மூன்று லோண்டு தாய்க்கு கிடைக்கும். மூத்தானவருக்கு புள்ளை இல்லை, அதனால தாய்க்கு மூன்று லோண்டு, மற்ற பேலன்ஸ் சகோதரருக்கு. இது ஒரு சட்டம். இப்போ ஒரு சட்டம் சொல்றோம் என்ன, ஒருவர் மூத்தாராரு, மூத்தாரவருக்கு வந்து உமா பாப்பா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. மூத்தானது ஆம்புல, மூத்தானது ஆம்புல, மூத்தானவருடைய மனைவி இருக்கிறாங்க. சரி, இப்ப மனைவிக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு நாலுல ஒன்றை கொடுக்கணும். இப்ப பேலன்ஸ் வரும் தானே, இப்பதான் ஒரு லட்சம் வீங்க, மனைவிக்கு நாலுல ஒன்று கொடுத்தோம்டா என்னாச்சு, இருபத்தஞ்சு கொடுத்தாச்சு, இப்ப எழுபத்தஞ்சு மிச்சம், சரியா? இந்த எழுபத்தஞ்சில மூன்றுல ஒன்று கொடுக்கணும். மொத்த ஒரு லட்சத்திலிருந்து மூன்றுல ஒன்று பார்க்க கூடாது தாய்க்கு. எழுபத்தி அஞ்சுல மூன்றுல ஒன்று கொடுத்தீங்கடா, இருபத்தஞ்சு தாய்க்கு போகும், மத்த ஐம்பது என்ன செய்யும், வாப்பாக்கு வரும். இப்ப வாப்பாக்கு கூடையா இல்லையா, வாப்பாவும் கூட. இப்ப நீங்க மொத்தத்திலிருந்து கொடுத்தீங்கன்னு வைங்க, உதாரணமா ஒருவர் மரணிக்கிறாரு, ஒரு லட்சத்தை விட்டுட்டாரு, மனைவி இருக்கிறா, மனைவிக்கு என்ன செய்யறோம் நாங்க, இருபத்தஞ்சு கொடுத்துறோம் நாலுல ஒன்று. இப்ப மொத்த ஒரு லட்சத்துல மூன்றுல ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும், முப்பத்தி மூணு பிளஸ் வரும், அப்படித்தானே? இந்த முப்பத்தி மூணு பிளஸ் தாய்க்கு கொடுக்கிற மொத்தம் மூணுல இருந்து பார்த்தோம்டா. இப்ப வாப்பாக்கு வந்து தாயோட ஈக்குவல் ஆகுது. ஒரு பெண் எடுக்கிறத விட அதே ஸ்டேஜில் உள்ள ஆண் வந்து கூட எடுக்கணும், டபுள் மடங்கு எடுக்கணும். அந்த டபுள் மடங்கு இல்லாம போகுது. அப்ப எனவே உலமாக்கல் என்ன சொல்றாங்கடா, சட்டம் இப்படி வந்தா, எப்படி கணவன் மரணித்தவரோடு அவருடைய தாயும் தந்தையும், கணவனோ மனைவியோ இப்படி வந்தா, இந்த சூழ்நிலையில மட்டும் தாய்க்கு மூன்றில் ஒன்று என்று சொல்லாதீர்கள், மனைவிக்குரியதை கொடுத்துட்டு கணவனுக்குரியதை கொடுத்துட்டு பேலன்ஸ்ல மூன்றுல ஒன்று சொல்லுங்க தாய்க்கு. அப்ப தந்தையை விட குறையதான் என்ன செய்வா, அதாவது தந்தைக்கு அவளை விட டபுள் மடங்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். இல்லாட்டி தாய் சமயத்தில் தந்தையை விட கூட எடுக்கிறவளா ஆயிடுவா. அப்ப அது பொது விதிக்கு முரண்படுகின்றது. ஏண்டா ஒரே ஸ்டேஜில் உள்ள ஒரே அந்தஸ்தில் உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் வரும்போது ஆணுக்கு டபுள் மடங்கு, பெண்ணுக்கு ஒரு மடங்கு. மகளும் மகனும் வந்தால் மகளை விட மகனுக்கு டபுள் மடங்கு. என்ன, சகோதரரும் சகோதரியும் வந்தால் சகோதரியை விட சகோதரருக்கு டபுள் மடங்கு. இதே மாதிரி தான் தாயும் தந்தையும் வந்தால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் உள்ள ஆக்கள் தானே. எனவே தாயை விட தந்தைக்கு என்ன செய்யணும், டபுள் மடங்கு கொடுக்கணும். நீங்க மூன்று லோண்டு கொடுத்தீங்கன்னா டபுள் மடங்கு தந்தைக்கு என்ன செய்யாது, வர மாட்டாது. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.